நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள். இதே போன்ற நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil.
வணக்கம் திரு நவரட்னம் ரகுராம் அவர்களே.
வணக்கம் பிரபா.
பாடசாலையில் இருந்து அநீதியான முறையிலே அவர்கள் உங்களை அனுப்பிவிட்டார்கள் என்று திடமாக நம்புகின்றீர்களா?
நிச்சயமாக இப்படி ஒரு முறைப்பாடு வந்திருக்கின்றது. அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் என்று தான் நடத்திருந்தார்கள். நான் இதிலிருந்து ஆங்கில வார்த்தையை பிரிவைக்க விரும்புகின்றேன். இட்ஸ் அன் இன்டரோகேஷன். அப்படித்தான் அந்த விசாரணை நடைபெற்றது. அதில் 18 கேள்விகள் கேட்டிருந்தார்கள். ஆனால் என்ன ஆச்சரியம் என்றால், என்னிடம் இது தொடர்பான சந்திப்பு நடந்தது அந்த சனிக்கிழமை நடந்தது, நவம்பர் மாதம் 11ஆம் தேதி. எனக்கு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி காலை 7:34 எனக்கு சொல்லிவிட்டார்கள், நீங்கள் இதிலிருந்து நீக்கப்படுகின்றீர்கள். எந்தவித காரணமும் தரப்படவில்லை. ஆச்சரியம் என்னவென்றால், சனிக்கிழமை என்னிடம் கேள்வி கேட்டு பின்னர் நான் அது தொடர்பாக எனக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை நவம்பர் மாதம் 14ஆம் தேதி எனக்கு தலைவர் என்னோட தொடர்பு கொண்டு சொன்னார், அந்த நடைபெற்ற விடயங்களை நாங்கள் ஒரு வேர்ட் ஃபார்மேட்டில் அனுப்பியிருக்கின்றோம், சொன்ன விடயங்களை சரியான முறையில் நாங்கள் உள்வாங்கியிருக்கின்றோமா என்பது தொடர்பாக நீங்கள் அதை சரிபார்க்கும்படி, அதில் ஏதாவது திருத்தங்கள் இருந்தால், அதாவது நான் கூறிய விடயங்கள் சரியாக உள்வாங்கப்படவில்லை என்றால் அருகிலே இடம்பெற்றிருந்தார்கள், அதில் நிரப்பச் சொல்லி நான் அதில் நிரப்பியும் அனுப்பியிருந்தேன். ஏனென்றால் சில விடயங்கள் சரியாக உள்வாங்கப்படவில்லை, சிலதுகளுக்கு நான் என்னத்தை நான் மீன் பண்ணனோ அதை நான் கொஞ்சம் எலபரேட் பண்ணி அதில் எழுதியிருந்தேன். இதை அனுப்பி நான் இரவு ஒரு 8:40 அப்படி அனுப்பியிருப்பேன். 14ஆம் தேதி 8:40 அனுப்புகின்றேன். உடனடியாக நிர்வாகம் கூடி முடிவெடுத்து 15ஆம் தேதி 7:34 எனக்கு முடிவு அறிவித்தது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் அதை நான் ஆச்சரியம் என்று சொல்கின்றேன் என்றால், எனக்கு இது தொடர்பாக டிசம்பர் 2ஆம் தேதி அதிகாலை 12:20 8 காரணங்களை கூறி நிர்வாகம் எனக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கின்றது.
அந்த காரணங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா?
8 நான் வழியில் கூறுவது என்பதை விட அதனை நான் சொல்வது கூறுவது இந்த நேரத்தை நான் கருத்தில் கொண்டு சிலவற்றை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். இதில் ஒரு விடயத்தை நான் கூற விரும்புகின்றேன் என்றால், இந்த 8 காரணம் என்று வந்தவுடன் நான் உடனடியாக செயலாளரை திரு பார்த்திபன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன், நான் சந்திக்க வேண்டும் நிர்வாக உறுப்பினர்களை, ஒரு இது தொடர்பாக இந்த 8 காரணங்களையும் கூறி நான் சந்திக்க வேண்டும் என்று. 8:40 நான் மின்னஞ்சல் அனுப்பி அதிகாலை 7:34 இடையில் உடனடியாக நிர்வாகம் கூடி ஒரு என்னை நீக்குவதென்று முடிவெடுக்கிற அதே நிர்வாகம் இன்று இதுவரையில் என்னை சந்திப்பதற்கு இன்னும் நேரம் ஒதுக்கி தரவில்லை. அது வேறு விடயம். இதிலே 2 விடயங்கள் நான் முக்கியமாக குறிப்பிடுகின்றேன். நான் அதில் ஆங்கிலத்திலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். முதலாவது, பிரசன்டட் அண்ட் ஷேர்ட் contradicting statements in relation to the question asked during the interview held on the 11th of November. சரி, அவர்களாகத்தான் எனக்கு அனுப்பியிருந்தார்கள். இதுதான் கேள்வி, இதுதான் இவருடைய பதில். பக்கத்திலே மிஸ்டர் நவரட்னம் ரகுராமனுடைய அமெண்ட்மெண்ட்ஸ். அப்போ நான் அதில் கொடுத்தது என்ன, விளக்கம் கொடுத்திருக்கின்றேன். சிலதுகள் நீங்கள் உள்வாங்கியது பிழை என்று சொல்லி கொடுக்குறேன். ஏன் அந்த உள்வாங்கியது பிழை என்று சொல்லுகின்றேன் என்றால், இந்த இன்டரோகேஷன் என்று சொல்லியிருந்தேன் தானே, இதனை தலைமையேற்று நடாத்தியிருந்தவர் தலைவர் திரு நரேந்திரன் அவர்கள். சரி, அவர்தான் எனது பதில்களையும் எழுதுகின்றார். மற்றைய கல்வி உபகுழு உறுப்பினர்கள் 4 பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நோட்ஸ் எடுக்கவில்லை. அதிபர் கையை கட்டி கொண்டிருக்கிறார், அவரும் நோட்ஸ் எடுக்கவில்லை. ஒரு ஃபார்மல் டிஸ்கஷன், ஒரு இது நடக்கும் பொழுது, ஒரு கேள்வி நடக்கும் பொழுது, ஒரு இண்டிபெண்டன்ட் சுயாதீனமான ஒரு ஆள் இருந்து நோட்ஸ் எடுத்திருக்க வேண்டும். தலைவரே கேள்வி கேட்கிறார், தலைவரே எல்லாத்தையும் எழுதுகிறார், பின் அவர் தான் என்னோட தொடர்பு கொண்டு இதையும் அனுப்பி வைக்கிறார். அப்போ அவர் எழுதினதில் சிலதுகள் வந்து இருந்தது வந்து சரியான முறையில் உள்வாங்கப்படையில் அதைத்தான் நான் அனுப்பினானே ஒழிய நான் ஒன்றும் கண்டடிக்ட் பண்ணவில்லை. நான் எல்லாத்தையும் சரியாகத்தான் இருக்கிறேன். அதில் எனக்கு சொல்லிக்கல ஒரு கேள்வி வருகின்றது, நீங்கள் ஒரு மாணவருடைய தலைப்பை மாற்றினீர்களா? நான் இல்லை என்று சொல்லுகின்றேன். சரியா? அப்போ நான் எனது அனுமானம் ஏதோ அந்த இதில் இன்னும் ஒன்றையும் சொல்லணும், இதுவரையில் எந்த சந்தர்ப்பத்திலையும் மாணவருடைய முறைப்பாடு என்ன என்று சொல்லி சம்பந்தப்பட்ட நான் இப்போ இதில் குற்றவாளியாக இருக்கிற நான் எனக்கு காட்டப்படவே இல்லை. நான் இதுவரையில் எதுவுமே பார்க்கவில்லை, இதுதான் முறைப்பாடு என்று சொல்லி. சரியா? நான் எல்லாத்தையும் ஒரு அனுமானத்தில் தான் சொல்கிறேன், கேட்ட கேள்விகளை வச்சோண்டு இப்படியும் அது இந்த இப்பொழுது வந்த முறைப்பாட்டிலே பார்த்தால் அது மாறிவிட்டது. பாஸ்டுடன் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் மேட் டு அவ மேனேஜ்மெண்ட் கமிட்டி இன் ரிலேஷன் டு பாசிபிள் டைட்டில் சேஞ்ச் என்று மாறுபட்டது. ஸோ பாசிபிள் என்ற ஒரு இது வந்து இப்போ இதுக்கு சேர்க்கப்பட்டிருக்கு. இப்போ எனக்கு விளங்கே இல்லை, ஒரு பாசிபிள் டைட்டில் சேஞ்சுன்னு அவைக்கே ஒரு சந்தேகம் இருக்கிற ஒரு விடயத்தை தீர்மானித்து அவன் முடிவெடுத்து இதை போடணும். சரி, நான் இதை எல்லாத்தையும் திருத்தி அனுப்புகிறேன், ஒரு நிர்வாகம் என்ன செய்திருக்கணும் என்று சொன்னால் திருப்பி என்னட்ட வந்திருக்க தானே வேணும். இதில் இதில் நீங்கள் அங்கே சொன்னது வேறு, இங்கே சொன்னது வேறு, அவை சொல்கிற மாதிரி இந்த முறைப்பாடு என்று சொன்னால் அங்கே சொல்கிறது வேறு, நீங்கள் இதில் எழுதினது வேறு என்று சொல்லி என்னட்ட திருப்பி வந்ததில் இருக்க வேணும். வரே இல்லையே. இப்போ வராமல் 7:34 எல்லாம் முடிஞ்சுது, ஃபைலே க்ளோஸ்ட், 7:34 என்ன நிப்பாட்டியாச்சு. இப்போ அது எனக்கு விளங்கலை. இன்னொன்றாவே இந்த கம்ப்ளைண்ட் வந்து 8வது அவை போட்டிருக்கிற கம்ப்ளைண்ட் வந்து கண்டினியூஸ் ரிக்வெஸ்ட் to WTSC student to use actual index numbers provided for internal school use as well, which is again violation of department policy towards student identity. கடந்த 2 வருடமாக எனது ஓரல், அதாவது வாய்மொழி தொடர்பாடல் எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் அவர்களுடைய இண்டெக்ஸ் நம்பரை பாவிக்க சொல்லி சொல்லவே இல்லை. எழுத்து பரீட்சைக்கு மட்டும்தான் இருக்குது, நான் எழுத்து பரீட்சை கண்டக்ட் பண்ணுறதே இல்லை, எனக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. அதை கண்டக்ட் பண்ணுறது பாடசாலை அதிபரும் HSC கோஆர்டினேட்டரும் ஆசிரியரும் தான். ஸோ 2 வருஷமாக எனக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை.
அப்போ நீங்கள் அந்த சுட்டெண்ணை ஒருபோதும் சந்தர்ப்பத்திலும்
நான் இந்த 2 வருஷத்தில் வாங்கலை. இந்த 2 வருஷத்துக்கு முதல், 2016 முதல் முன்னைய நிர்வாகத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், நான் அந்த நேரத்தில் பரீட்சைகள் கண்டக்ட் பண்ணதில் நானும் கூட இருந்தேன். அந்த நேரத்தில் மாணவர்கள்ட்ட நாங்கள் வந்து சுட்டெண்ண பாவியுங்கோ, 12வகுப்பு மாணவர்கள்ட்ட மட்டும் சுட்டெண்ண பாவியுங்கோன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்றால், மெயின் ஸ்ட்ரீம்லேயே அதுதான் பொலிசி.
ஆனால் பாடசாலைகளில் நடக்கின்ற சோதனைகளுக்கும் அந்த அரசாங்கத்தின்
12வகுப்பு பாடசாலையில் நீங்கள் உங்களுடைய அரசாங்கத்தின் பொலிசி என்னென்றால், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பேர்களை நீங்கள் பாவிக்கக்கூடாது, உங்களை ஒரு தரம் ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. சரியா, உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் தான் உங்களோட இயர் 12 எக்ஸாம் எல்லாத்துக்கும் பாவிக்க வேணும்.
அப்படி என்றால் ஏன் நீங்கள் கடைசி 2 வருடமாக அதை செய்யவில்லை?
2 வருடமாக இந்த இதிலிருந்து நான் ஒதுக்கப்பட்டேன். அதனுபடியால் நான் இந்த ஒன்றிலையும் தொடர்பு படுத்த விரும்பவில்லை.
ஒதுக்கப்பட்டதென்று சொல்லுகின்றீர்கள் கடந்த 2 வருடமாக, அதை கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? ஏன் 2 வருடம்? அப்போ இந்த பிரச்சனை வந்து பலகாலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது, அப்படி என்று எடுத்துக்கொள்ளலாமா?
நிச்சயமாக. என்னென்றால், இந்த HSC பரீட்சை என்று வரும்பொழுது 5 பிரிவுகள் இருக்கின்றது, 5 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். 5 ஆசிரியர்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும், உங்களோட சமூகத்தில் வந்து சில நேரங்களில் சில பிரச்சனைகள் உருவாகும். ஒருவர் எவ்வாறு இதன் இருக்கின்றார் என்பது அந்த விதமாக 2016 அவர்கள் அப்பொழுது நான் 2 செக்ஷன்ஸ் லிசனிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் ஓரல் எடுத்துக்கொண்டிருந்தேன். அப்பொழுது நிர்வாகம் என்னை அணுகி சொன்னார்கள், புது நிர்வாகம் முடிவு செய்திருக்கின்றது, நீங்கள் 1 மட்டும்தான் செய்ய முடியும். நிர்வாகத்தின் முடிவை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். என்னவோ தெரியலே, அந்த நிர்வாகமும் எனக்கும் அந்த நல்லொரு இணக்கப்பாடான உறவு இருந்தது என்று நான் சொல்ல மாட்டேன்.
2 வருடங்களுக்கு முன்பு இருந்த நிர்வாகத்துக்கும் உங்களுக்கும் இடையில் எப்படி உங்களுடைய ஒற்றுமை நிலவியது?
இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், அந்த நிர்வாகம் 2016 அவர்கள் இதனை புதிய நிர்வாகம் வந்தபொழுது அவர்களுக்கு எப்போதுமே என்னில் ஒரு சந்தேகம் இருந்தது, நான் பழைய நிர்வாகத்தோடு நெருக்கமான ஒருவர் என்று சொல்லி.
பழைய நிர்வாகத்துக்கும் உங்களுக்கும் ஒரு நெருக்கம் இருக்கும் என்று புதிய நிர்வாகம் நினைத்திருக்கலாம் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள், நினைத்தார்கள் என்று வைத்துக் கொண்டாலும்.
இது ஒரு மிகவும் சுருக்கமாக ஒரு விடயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த நான் கேள்விப்பட்டேன், இன்றைய தினம் அங்கு ஏதோ நடக்க இருந்ததாகவும், ஆசிரியர்களும் மாணவர்களும் ஏதோ செய்ய இருப்பதாகவும், இந்த ஆசிரியர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மின்னஞ்சல் கூட அனுப்பப்பட்டதாக நான் அறிந்து, அவர்கள் வந்து உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று கூட சொல்லியிருக்கார்கள். ஒரு நிர்வாகம், அதுவும் ஒரு நாங்கள் ஒரு சமூக அமைப்பு, எங்களுக்குள் நல்ல ஒரு பரஸ்பரம் நல்ல ஒரு உறவு இருக்க வேணும். இப்போ அப்படி இருக்கும் பொழுது ஒரு நிர்வாகம் வந்து அப்படி சொல்வது வந்து மிகவும் மன வருத்தம். அது மட்டுமில்லை, இன்றைக்கு அங்கு இந்த முறை 2017 வகுப்பு மாணவர்கள் அங்கு சென்ற பொழுது, உதிரியுறவர்களுக்காக சென்ற பொழுது அவர்களை ஒரு அறையில் பூட்டி அடைத்து வைத்திருக்கின்றார்கள். அடைத்து அவர்கள், நீங்கள் வீட்டை போங்கள், இல்லாட்டி வேறொருடம் இந்த வளவுக்குள்ளே போகலான்னு சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் வந்து அவர்கள் மீது வைத்திருக்கிற மரியாதை இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் அந்த இளையவர்களுக்கு பிள்ளையான முன்னுதாரணங்களை கொண்டு போகிற மாதிரி நான்.
ஆனால் இதிலே ஒரு விடயம் என்னவென்றால் ரகுராம், இன்று நானும் அந்த பாடசாலைக்கு சென்றிருந்தேன். அங்கு வருகின்ற பெற்றோர்கள் ஆசிரியர்களை தவிர வருகின்ற அனைவரையும் அங்கே வந்து விசிட்டர்ஸ் பாஸ் எடுக்கும்படி அங்கே அறிவித்தல் பலகையில் போடப்பட்டிருந்தது, அது ஒரு காரணம். ஆனால் அங்கு வந்த மாணவர்கள் பழைய மாணவர்கள் என்ற காரணத்தினால் அவர்களும் அந்த விதிமுறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன்.
இல்லை, அதில் ஒரு விளக்கம் கூட விரும்புகின்றேன். அதாவது 2017 மாணவர்கள், அதாவது வார சனிக்கிழமை 9ஆம் தேதி தான் அவர்களுக்கு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்து அதன் பின்னர் தான் அவர்கள் பாடசாலையிலிருந்து வெளியேறுபவர்களாக கருதப்படுபவர்கள். அப்போ அது வந்தவர்கள் வெளியவர்கள் இல்லை, அவர்களின் அடுத்த சனிக்கிழமை மட்டும் அவர்கள் மாணவர்கள் தான். சரி, அவர்களை நீங்கள் விசிட்டர்ஸ் பாஸ் எடுக்க சொன்னது பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு அறையில் அவர்களை வைத்து நீங்கள் வெளிக்கிடக்கூடாது, நீங்கள் மனசில் கூடத்துக்கு சொல்வதனாலும் உங்கள்கிட்ட சொல்லித்தான் போகணும் என்று சொல்கிறது வந்து நாகரிகமான செயல்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. வென்வர்த்வில் தமிழ் பாடசாலையின் முன்னாள் ஆசிரியர் திரு நவரத்னம் ரகுராம் அவர்களுடன் உரையாடிக் கொண்டிருக்கிறோம்.
நீங்கள் இப்போ 2 காரணங்களில் 2 மட்டும்தான் எங்களுடன் பகிர்ந்திருக்கின்றீர்கள். பொதுவாக இப்போ மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்களிடையே ஒரு மிக்ஸ்ட் ஃபீலிங்னு சொல்வார்கள், ஒரு சர்ச்சையான ஒரு இறுக்கமான நிலை தமிழ் பாடசாலையில் நிலவுகின்றது என்பதை யாராலும் மறக்க முடியாது இந்த சம்பவத்தினால். அந்த வழியில் நீங்கள் நினைக்கின்றீர்களா, ஒரு விதத்திலும் நீங்கள் எந்த விதமான ஒரு தவறும் இழைக்கவில்லை என்று நீங்கள் முற்றுமுழுதாக நம்புகின்றீர்களா?
நான் ஒரு தவறும் இழைக்கவில்லை என்று நான் நம்பவில்லை. ஏனென்று சொன்னால் இதில் 8 காரணங்கள் 2 காரணங்கள் நான் சொன்னேன், மிச்சம் இதில் இருக்கு 8ஐயும் வந்து நான் மறுதளிக்கின்றேன். அது நேரடியாக அதுக்காண்டி தான் நான் நிர்வாகத்தை சந்திக்கணும் என்று கேட்டது என்னென்னு சொன்னால், 8 காரணங்களையும் நான் மறுதளிக்கின்றேன். சில வழியில் நான் வகுப்பில் ஏதாவது என்னை அறியாமல் நான் ஏதாவது தவறு செய்திருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், இதை விசாரித்த முறைதான் பிழை. ஒரு சுயாதீனமான இண்டிபெண்டன்ட் விசாரணை குழு வந்து, பள்ளிக்கூடத்தில் எதுவுமே சம்பந்தப்படாத விசாரணை குழு வந்தால் நான் அவர்களை எதிர்கொள்ள நான் தயார்.
உங்களுடைய மின்னஞ்சல்லையே நீங்கள் தெரிவித்திருக்கின்றீர்கள், நீங்கள் வந்து பரீட்சை மண்டபத்துக்கு சென்றிருக்கின்றீர்கள். அப்போ பரீட்சை மண்டபத்துக்கு செல்வதென்பது பாடசாலை விதிமுறைகளை மீறிய ஒரு தன்னிச்சையாக செயற்பட்ட செயல் தானே அது?
எந்த சந்தர்ப்பத்திலும் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸோ நேசாவோ அல்லது எங்களுடைய பாடசாலை தமிழ் பாடசாலை நிர்வாகம் சொல்லவில்லை ஒரு ஆசிரியர் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி. ஏனென்று சொன்னால், எனது மாணவர்களுடைய பரீட்சையின் பொழுது நான் ஒரு தகப்பனாக அங்கே சென்றிருக்கின்றேன். பேரண்ட்ஸும் மெட்டாக்கள் நிற்கிற இடத்துல நான் போய் கையை கட்டி கொண்டு நிற்கிறேன் நான் ஒழிய. அதுக்கு அங்காளி வந்து அவர்கள் எந்த விதத்திலையும் விவரையும் அனுமதிப்பதில்லை. நான் போனதுக்கு ரீசன் வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மோரல் சப்போர்ட், அவ்வளவுதான்.
நீங்கள் எந்த ஒரு கட்டத்திலையும் எந்த ஒரு மாணவ மாணவிகளுடைய தலையங்கத்தை தலைப்பினை மாற்றியதில்லையோ?
தலையங்கத்தை நாங்கள் பரீட்சைக்கு மிக சமீபமாக நாங்கள் மாற்றுவதே கிடையாது. சரியா? இப்போ அல்லது ஆகஸ்டில் பரீட்சை என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஆகலும் ஒரு மே மாதம் அளவில் நாங்கள் அவர்களுக்கு அதை ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் என்று சொன்னால் இப்போ இந்த அதில் மாற்றம் செய்ய மாட்டோம். எங்கே மாற்றம் செய்வோம் என்று சொன்னால், அவை இந்த சப் ஹெட்டிங்ஸ் இருக்குது தானே, சப் ஹெட்டிங்ஸில் கண்டென்ட்ஸ் இருக்கும். அப்போ என்னென்னால், தொடர்ச்சியாக இந்த அசஸர்ஸ், அதாவது இந்த நாங்கள் வெளியிலிருந்து ஆக்களை கூட்டிக் கொண்டுருவோம், உள்ளுக்கு இருக்கிற பழைய மாணவர்களும் வருவார்கள், அவர்கள் பார்த்து சொல்வார்கள் சொன்னாலும், இந்த சப் ஹெட்டிங்கில் இதில் கொஞ்சம் விஷயம் கூடிட்டுது, கொஞ்சம் குறைக்கலாம் போல் இருக்குது, செகண்ட் சப் ஹெட்டிங்கில் கொஞ்சம் கூடும், அதுகளை நாங்கள் எடிட் பண்ணுவோம், அதுகளை கூட்டுவோம் குறைப்போம். ஆனால் தலைப்பை வந்து நாங்கள் மாற்ற மாட்டோம், என்னோட தலைப்பு அப்படி தான் இருக்கும்.
அதே நேரம் ரகுராம், என்னவென்றால் இப்போ அவர்கள் வந்து ஆங்கிலம் தான் அவர்களுடைய முதன்மையான மொழி, அதே வேளையில் அவர்கள் தமிழை ஒரு இரண்டாவது மொழியாக படிக்கின்ற ஒரு பிள்ளைக்கு நாங்கள் திடீரென்று போய் அந்த நீங்கள் சொன்னது போல அந்த ஃபைன் டியூனிங் அப்படியான ஒன்றை கொடுக்கும்போது அவர்களுக்கு ஒரு சஞ்சலம், ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு பயம் ஆகியவை தோன்றுவது இயற்கை தானே?
கடைசி வரையும் இருக்காது.
அந்த அவர்களுடைய அந்த ஹெடிங்ஸ் இல்லை தலைப்புகளை எக்ஸாமினர்ஸுக்கு, அந்த அவர்களை பரீட்சிப்பவர்களுக்கு முன்கூட்டியே கொடுத்துருக்கின்றீர்களா தவறுதலாகவோ? அல்லது
ஒரு காலம் கொடுக்கவில்லை, அப்படி நான் கொடுக்கறது இல்லை, ஒரு நாளும் செய்வதும் இல்லை, அவர்களுக்கு நாங்கள் அவர்களோடு தொடர்பு கொள்வதும் இல்லை.
அந்த பரீட்சகர்களை நீங்கள் மாணவர்களுக்கு முன்கூட்டியே அறிமுகப்படுத்தியதாக கூட ஒரு பெற்றோர் குறைப்பட்டிருந்தார். அதாவது HSC பரீட்சைகள் பரீட்சகர்களாக இருப்பவர்களை பாடசாலைக்குள் அழைத்து வந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதை தமிழ் பாடசாலை உங்களுக்கு அனுப்பிய குற்றங்களுள் ஒன்றோ எனக்கு தெரியாது, ஆனால் பெற்றோர்கள் மத்தியில் அப்படியான ஒரு பேச்சு நிலவுகின்றது.
பரீட்சகராக வரக்கூடிய இருப்பவர்களை கூட்டிக் கொண்டு வருவதில் அவர்கள் அதனை சம்பந்தப்பட்டவர்களோடு அதனை உறுதி செய்துதான் அவர்கள் வந்திருக்கின்றார்கள்.
அது விளங்குகின்றது. ஆனால் நீங்கள் அவர்களை கூட்டியிருந்தது அவர்கள் அங்கேயெல்லாம் பெர்மிஷன் எல்லாம் எடுத்து வந்திருப்பார்கள் என்று வைத்துக் கொண்டாலும், நீங்கள் இங்கே ஒரு நிர்வாகம் இருக்கின்றது, அதிபர் இருக்கின்றார், கல்விக்குழு இருக்கின்றது, அவர்களிடம் நீங்கள் அனுமதி பெற்றுத்தான் அவர்களை கூட்டியிருந்தீர்களா?
இதுவரையில் கடந்த பழைய நிர்வாகத்திலும் சரி, இந்த 2 வருடங்களையும் சரி, எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த எஸ்எஸ்எஸ் வரியினம் உண்டோ, அல்லாட்டி நான் அவர்களுக்கு தெரிவிப்பதுண்டு எஸ்எஸ்எஸ் வரியினம், அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலையும் என்ன கேட்கவும் இல்லை, எஸ்எஸ்எஸ் நீங்கள் சொல்ல வேணும் என்று சொல்லவும் இல்லை, எனக்கு அது தொடர்பான அறிவுறுத்தல் தரையில்லை, இங்கே வார எஸ்எஸ்எஸ் நீங்கள் எங்களுக்கு பெர்மிஷன் கேட்டு தான் கொண்டுறணும் என்று அதை சொல்லவும் இல்லை. ஆன வழியில் நான் அவைக்கு அதை ஒரு காலமும் சொல்கிறேன் இல்லை, இப்போவும் சொல்லவில்லை.
ஆனால் இது வந்து ஒரு கமிட்டி என்று இருக்கின்றது, அதிபர் இருக்கின்றார், அதிபருக்கு கீழ் தான் நீங்கள் ஆசிரியர்கள் வருகின்றீர்கள். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் இதை மீண்டும் ஒரு தன்னிச்சையான முறையிலே விதிமுறைகளை மீறி செயற்பட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டுவதில் என்ன நினைக்கிறீர்கள்?
அப்படி ஒரு விதிமுறை இருப்பதாகவே எனக்கு இல்லை. ஈவன் அவர்களுடைய கான்ஸ்டிடியூஷனில் கூட அப்படி ஒரு விதிமுறை இல்லை. நான் அவைக்கு கேட்டு பெர்மிஷன் எடுக்கணும் என்று சொல்லு. நீங்கள் ஒரு
ஆனால் வெளியிலிருந்து ஒருவரை கல்லூரிக்குள் அதாவது பாடசாலைக்குள் அழைத்து வருவதென்றால் யாரும் அதுக்கு அனுமதி பெறத்தானே வேணும்.
அப்படி எந்த ஒரு அனுமதியும் இதுவரையிலே இல்லை எனக்கு.
அடுத்ததாக மாணவர்கள் மத்தியில் சிலருடன் பேசிய போது குறைப்பட்டுக் கொண்டார்கள், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சில மாணவர்களை குறிப்பிட்ட சில வகுப்புகளில் சற்று உரத்த குரலிலோ அல்லது அவர்களை சற்று ஸ்ட்ரிக்டாகவோ அல்லது அவர்கள் ஏதாவது பதில் கொள்ள வந்தால் அவர்களை அவமதித்தோ இருக்கின்றீர்கள் என்று திட்ட தெளிவாக பெயர்களுடன் எனக்கு கூறியிருந்தார்கள். அதை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள்?
ஒரு ஆசிரியராக நான் வந்த ஒரு டஃப் டீச்சர், சரியா?
ஆனால் ஆஸ்திரேலிய விதிமுறைகளின் படி தான் நாங்கள் இங்கே போக வேண்டும். ஏனென்றால் இங்கே
டஃப் டீச்சர் என்று விளக்கத்தை தாரணம் என்னென்னு சொன்னால், டஃப் டீச்சர் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு எனக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் என்று சொன்னால், அதை சப்மிட் பண்ணணும் என்று சொன்னால் நான் அது எந்த மாணவராக இருந்தாலும் ஏன் அது சப்மிட் பண்ணலன்னு கேட்பேன். அதுக்காண்டி குரலை உயர்த்தியோ குறைச்சோ நான் ஒரு நாளும் கிளாஸில் அப்படி கேட்கறதில்லை. அதை நான் முழுக்க மறுதளிக்கின்றேன்.
அவன் அந்த குறிப்பிட்ட மாணவர் அல்லது மாணவர்கள் அல்லது மாணவி எழுந்து பதில் சொல்ல முனைந்தால் நீங்கள் அவர்களை அவ்வளவு மாணவர்களுக்கு முன்னால் அவமரியாதையாக சொல்லி அவர்களை இருப்பாட்டி அல்லது அவர்கள் சொல்ல வந்ததை சொல்ல விடாமல் தடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது.
நிச்சயமாக மறுதளிக்கிறேன்.
சில மாணவ மாணவிகளுக்கு பாடசாலையிலும் வீட்டிலும் உங்களுடைய கல்லூரி நேரத்தை தவிர்த்து மிகுதி நேரங்களில் அவர்களை அழைத்து கல்வி கற்பித்திருந்ததால். ஆனால் பாடசாலையில் வைத்து கல்வி கற்பிப்பதென்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் அவர்களை வீட்டுக்கு அழைத்து கற்பிப்பதென்பது நிர்வாக விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்ட அல்லது சாதாரண ஒரு கல்லூரியில் கூட, மெயின் ஸ்ட்ரீம் பாடசாலைகளில் கூட ஒரு பாடசாலையில் கற்பிக்கின்ற ஆசிரியர் அவ்வாறு செய்வது ஒரு முறை தவறான ஒரு விடயம் என்று கருதலாம் அல்லவா?
இல்லை, இது தலைவருக்கும் தெரியும். தலைவர் தான் அதுக்கான அனுமதியும் தந்திருந்தார்.
தலைவர் உங்களை வீட்டில் மாணவர்களை கூப்பிட்டு படிப்பிப்பதற்கு அனுமதி தந்திருக்கின்றார்.
விளக்கத்தை நான் கூறுறேன். இந்த முறை 2017 பேட்ச் வந்து நான் வந்து வீட்டில் எனது மகன் பரீட்சையில் எடுக்க இருந்ததால், உயர்தர பரீட்சை எடுத்தபடியால் நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் லைப்ரரியில் நூலகத்தில் அவே இதன்றேன், அப்போ என்ன மாதிரி நான் நூலகத்தில் ஆர்கனைஸ் பண்ணி போட்டு அங்கே நான் மாணவர்களை வச்சு படிப்பிக்கலாம். என்னென்னா இந்த எக்ஸ்ட்ரா மேலதிகமான வகுப்புகள் வைக்கிறது வளமையாக எல்லாருமே செய்கிறதுண்டு. அப்போ நான் அவர் எனக்கு ஒரு சொன்னது, நூலகத்தில் வைக்கிறத நாங்கள் விரும்ப இல்லை, ஒன்று பாடசாலையில் வையுங்கோ இல்லாட்டி வீட்டில் வையுங்கோண்டார். இதே HSC மற்ற ஆசிரியர்கள் வீடுகளிலே வகுப்புகள் வைத்திருக்கிறார்கள். அதை நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, தாராளமாக நீங்கள் அதில் உறுதிப்படுத்திக்கொள்ளலாம்.
இப்போ நீங்கள் மட்டுமன்றில்லை, யாராவது அதாவது பாடசாலையில் மெயின் ஸ்ட்ரீம் பாடசாலையை எடுத்துக்கொள்வோம், ஏன்னால் ஆஸ்திரேலியாவில் இருப்பவர்கள் நாங்கள் அந்த விதிமுறைகளின்படி தான் இங்கே நடக்கின்றோம். ஒரு பாடசாலை வந்து பாடசாலையில் கல்வி கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியர் அந்த எந்தவித காரணத்தை கொண்டும் மாணவ மாணவிகளை தனது வீட்டுக்கு அழைத்து படிப்பிப்பது, அது காசுக்காகவும் இருக்கலாம் அல்லது காசு இல்லாமல் இலவசமான சேவையாகவும் இருக்கலாம், அப்படி செய்யக்கூடாது என்பது பொதுவான விதிமுறை.
ஆஸ்திரேலியன் ஸ்கூல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கும் அவுட் சைட் டியூட்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் நேசாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவுட் சைட் டியூட்டர்ஸை வந்து அவர்கள் எங்களை சொல்லப்போனால் ஒரு பொருட்படுத்துவதே இல்லை. அவர் எங்களுக்குரிய ஒரு சரியான அங்கீகாரம் கூட, ஆசிரியர்களுக்கான அங்கீகாரம் கூட அங்கே இல்லை. அப்போ கடைசியில் சோதனைக்கு கிட்ட வரைக்கில் கட்டாயம் எங்களுக்கு ஒரு சிக்கல் வரும், அவர்களுக்கு மேலதிக வகுப்படுத்தும்.
அதுக்குத்தானே இப்போ HSC எடுக்கின்ற பிள்ளைகளுக்கு, தமிழ் பாடம் எடுக்கின்ற பிள்ளைகளுக்கு வியாழன் இரவும் பாடம் வைக்கின்றார்கள். அதே நேரம் ஒன்று சனிக்கிழமைகளில் மற்ற பிள்ளைகளை விட இவர்களுக்கு 1:30 பாடசாலை வகுப்புகள் ஆரம்பமாகி 5:30 வரை நடக்கின்றது அல்லவா?
நீங்கள் என்னத்து தான் அவர்களுக்கு வகுப்பு எடுத்திருந்தாலும் அந்த நேரம் வந்து காணாது.
சில மாணவர்கள், குறிப்பாக ஒரு மாணவர் இங்கே குறைபட்டு கொண்டார், என்னவென்றால் தங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் உங்களுடன் இருக்கவில்லை, ஆனால் குறிப்பிட்ட சில 2 பேரை குறிப்பிட்டிருந்தார், நான் இங்கே பேரை சொல்ல விரும்பவில்லை, அவர்களை நீங்கள் புலியிங் செய்ததாகவும் அவர்கள் மிகவும் ஸ்ட்ரெஸ்ஸுடன் அந்த பரீட்சை காலத்தில் காணப்பட்டதாகவும், அதனால் அவர்களுக்கு இன்னும் அந்த மன உளைச்சல் இருப்பதனால் தொடர்ந்து அவர்கள் மெயின் ஸ்ட்ரீமில் எச்எஸ்சிக்கு அவர்களால் முறையாக இதுவரை இன்னும் ஆயத்தப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டு கொண்டார்.
உண்மையில் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது, நீங்கள் இது சொன்னபடியால் அதில் சொல்லப்பட்ட காரணம் ஒன்று அதில் இருக்குது. ஒரு புலியிங் அண்டு நடந்திருந்ததுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் இது தொடர்பாக இதுவரையில் எனக்கு ஒரு தருமே நிர்வாகமோ அதிபரோ எவருமே எனக்கு இந்த புலியிங் அண்ட பதம் வந்து எனக்கு பாவிக்கவே இல்லை. இதுவரையில் யாருமே என்னட்ட வந்து இப்படி ஒரு முறைப்பாடு இருக்கிறதோ அல்லது ஏதாவது ஒன்று இருக்கோ இப்படி ஏதாவது நடந்ததாண்டு கூட என்னட்ட கேட்கல.
எந்த ஒரு நிர்வாகம், இதற்கு முந்தின நிர்வாகமோ அல்லது அதற்கு முன்பு இருந்த நிர்வாகங்களோ உங்களை கூப்பிட்டு உங்களுடைய கல்வி கற்புக்கின்ற முறையோ அல்லது குற்றச்சாட்டுகள் பற்றி ஏதாவது உங்களுடன் பேசியிருக்கின்றார்களா?
100% இல்லை, 200% சொல்லுவேன். எனக்கு எந்த ஒரு நிர்வாகம் கூட இதுவரையில் குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாக என்னது கல்வி கற்பிக்கிற முறையிலேயோ அல்லது மாணவர்களுடைய ஏதாவது முறைப்பாடுகள் இருக்கின்றோ அல்லாடி எதுகுமே கிடைக்கவில்லை.
மிகவும் நன்றி ரகுராம்.
இறுதியாக ஒன்றே ஒன்று மட்டும் தான் சொல்லுகின்றேன். நான் இந்த பாடசாலையில் திருப்பி சேர வேணுமோ அது இல்லை என்ற ஒரு ஆசிரியரை அவர்கள் என்ன செய்திருந்தாலும் தேச ப்ரொசீஜர் இருக்குது, அது வடிவாக செய்து தான் விசாரணை செய்ய வேணும். இனிமேலும் ஒரு ஆசிரியருக்கு இப்படி நடக்கக்கூடாதுன்றதான் என்ற இதுக்குள்ள எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்து இதனை விளக்க நீங்கள் அனுமதித்துக்காக உங்களுக்கு எஸ்பிஎஸ் நிர்வாகத்துக்கும் உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக்கொள்கிறேன்.
நன்றி, வணக்கம்.
நன்றி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil